Thank you, President Monson, for these wonderful temples again. What a blessing for the church, what a blessing for the membership, what a blessing for these nations which receive those wonderful temples. My dear brothers and sisters, one of my haunting childhood memories begins with the howl of distant air raid sirens that awakened me from sleep.
என் தூக்கத்திலிருந்து விழித்தளவு செய்யும் தூரத்தில் ஒலிக்கும் விமான தாக்குதலுக்கான அபாய அறிவிப்பு சங்கிலிகள் என் மனதை ஆட்கொள்ளும் ஒரு குழந்தை பருவ நினைவுகளின் தொடக்கமாயிருக்கிறது. அதற்கு பின் மெதுவாக உயர்ந்து காற்றை கிழித்து செல்லும் விமானங்களின் இறைச்சலின் ஓசைகள் விடத் தொடங்கும். எங்கள் தாயாரால் பயிற்றுக்கப்படிய குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் பயிர் எடுத்துக்கொண்டு குண்டு வீச்சு பதுங்கு அறைக்குள் ஓடி ஒழிவோம். நாங்கள் இவ்வாறு அந்த கும்பிரிட்டான இரவில் ஓடும்போது குண்டு வீசுபவர்களுக்கு இலக்குகள் அடையாளம் காட்டுவதற்காக பச்சை மற்றும் வெள்ளை நிலை எரியும் ஒளிக்கதிர் விளக்குகள் வானத்தில் வீசப்படும். அசிதக்க விதமாக எல்லோரும் இந்த ஒளிக்கதிர்களை கிறிஸ்துமஸ் மரங்கள் என்று அழைப்பார்கள். நான் அப்பொழுது 4 வயதுடன் இருந்தேன். உலக யுத்தத்தில் இருப்பதற்கு நான் ஒரு சாட்சியாயிருந்தேன். என் குடும்பத்தார் குடியிருந்த பகுதிக்கு அருகாமையில் டிரஸ்டன் நகரம் இருந்தது. அங்கு குடியிருந்தவர்கள் நான் கண்டதை 1000 முறைகள் பார்த்தவர்களாயிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான டன்னல் உள்ள வெடிமருந்துகளினால் பெரும் தீமூண்டு டிரஸ்டன் நகரம் முழுவதும் வேகமாய் பரவியது. நகரத்தில் 90% அழிந்து போய் கற்களும் சாம்பலும் தான் மிஞ்சியிருந்தது. குறுகிய நேரத்தில் நகைப்பெற்று என்று பெயர் அழைக்கப்பட்ட நகரம் அங்கே இல்லாமற் போயிற்று. எரிக் காஸ்டரப்பரும் ஒரு ஜெர்மானிய எழுத்தாளர் இந்த அழிவு குறித்து எழுதியுள்ளதாவது, 1000 ஆண்டுகளில் இந்த அழகிய நகரம் கட்டப்பட்டது, ஆனால் ஒரு இரவிலே அது முழுதுமாய் அழிக்கப்பட்டது என்கிறார். என் குழந்தை பருவத்திலே எங்கள் நாட்டு மக்கள் தொடங்கிய இந்த அழிவு யுத்தத்திலிருந்து மறுபடியும் திரும்ப வென்று வருவாள் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க இயலவில்லை. எங்களை சுற்றியுள்ள உலகம் எந்த ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு நம்பிக்கையற்ற ஒன்றாக இருந்தது. போன ஆண்டு நான் மறுபடியும் அந்த டிரஸ்டன் நகரத்துக்கு செல்லும் வாய்ப்பு கிட்டியது. யுத்தம் முடிந்து 70 ஆண்டுகளுக்கு பின்னர் அது மறுபடியும் நகைப்பெற்று என்று அழைக்கப்படும் மாதிரியாக இருந்தது. அதன் இடிபாடுகள் எல்லாம் சுத்தமாக்கப்பட்டு அந்த நகரம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு முன்னை காட்டிலும் சிறந்த முன்னேற்றம் அடைந்திருந்தது. நான் அந்த நகரத்துக்கு சென்றபோது எங்கள் அன்னையின் திருச்சி என அழைக்கப்படும் ஒரு அழகிய லுத்திரன் சபையை கண்டேன். அது 1100 ஆண்டுகள் கட்டப்பட்டு டிரஸ்டன் நகரின் ஒரு அழகிய காட்சி பொருளாக இருந்தது. அதனால் யுத்தம் அதை ஒரு கற்கோயிலாக்கியிருந்தது. கடைசியாக அது திரும்பவும் கட்டப்படும்படியாக தீர்மானிக்கப்படும் வரையில் பல ஆண்டுகள் இது இந்த வகையிலே தான் இருந்தது. அந்த இடிந்த பாழ்பட்ட அந்த சபையின் ஒவ்வொரு கற்களும் சேமித்து வைக்கப்பட்டு மறுபடியும் அதை திரும்ப கட்டும்போது உபயோகப்படுத்துவதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்டது. அந்த தீயினால் கருப்பாக்கப்பட்ட அந்த கற்கள் உள்ள தழும்புகளை வெளிப்புற சூழலை இன்றும் நீங்கள் காணலாம். அந்த தழும்புகள் இந்த கட்டிடத்தின் யுத்த வரலாற்றை தெரிவிப்பதாக மட்டுமன்றி ஒரு நம்பிக்கையின் அடையாள சின்னமாய் இருக்கிறது. சாம்பலிருந்து மறுபடியும் திரும்ப உருவாக்கும் மனிதனுடைய திறனுக்கு ஒரு உன்னதமான அடையாள சின்னமாயும் இருக்கிறது. நான் இந்த டிரஸ்டன் நகரத்தின் வரலாற்றை குறித்து சிந்தித்து பார்த்த பொழுது முழுதும் அழைக்கப்பட்ட ஒரு நகரத்தை திரும்பவும் கட்ட எடுத்துக்கொண்டவர்களின் புத்தி கூர்மை உறுதியான முடிவு ஆகியவற்றை பற்றி ஆச்சரியப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவரின் ஒரு இனிய தாக்கத்தை உணர்ந்தேன். மனிதன் ஒரு அழிந்துபட்ட இடிபாடுகளிலிருந்து மீதமான ஒரு பாழடைந்த நகரத்தை மறுபடியும் ஒரு பிரமிட்டு மூட்டும் வானுயிரும் ஒரு நகரமாக திரும்பவும் கட்டக்கூடுமானால் விழுந்து போன போராடி கொண்டிருக்கும் அல்லது இழந்து போன தம் பிள்ளைகளை திரும்ப கொண்டு வர நம் பரமபிதா எவ்வளவு அதிக சக்தியுடையவராயிருப்பார் என நான் எண்ணி பார்த்தேன். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு முழுமையாய் அழிந்து போயிற்று என்பது குறித்து இங்கு என்ன அவசியமில்லை. நம்முடைய பாவங்கள் எவ்வளவு சிவேர் இருந்தாலும் நம்முடைய கசப்பு எப்படி ஆழமாக இருந்தாலும் நாம் எவ்வளவு தனிமைப்பட்டு கைவிடப்பட்டு அல்லது நொறுங்குண்டு எழுதிய முடியலாக இருப்பது குறித்து எண்ணுவது இங்கு அவசியமாக இல்லை. நம்பிக்கையற்றவர்கள், விரக்தியற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், தங்கள் நேர்மையை விட்டு கொடுத்தவர்கள், தேவனிடமிருந்து திரும்பிச் சென்றவர்களாக எப்படிப்பட்டவராக இருப்பினும் நீங்கள் மறுபடியும் திரும்ப கட்டப்படலாம். அரிதான கேட்டின் மக்களை தவிர்த்து திரும்பவும் கட்ட முடியாது என்று சொல்லப்படும் சிதற வாழ்வை உடையவர்கள் யாரும் இல்லை. சுவிசேஷத்தின் மகிழ்ச்சியான செய்தி இதுதான். நம்முடைய அன்பான பரமபிதா மகிழ்ச்சியின் திட்டம் இயேசு கிறிஸ்துவின் அளவிட முடியாத தியாகம் ஆகியவனால் நம்முடைய வீழ்ந்தனமிருந்து மீட்கப்படுவது மட்டுமல்லாமல் நாம் அந்த இரக்கம் தன்மையுள்ள மனிதர்களின் கற்பனை கெட்டாத நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாகவும் சொல்லி விவரிக்க முடியாத தேவனுடைய மகிமையில் பங்கு பெறுவர்களாகவும் ஆவது நடக்கும் என்பதே.
And partakers of God's indescribable glory. During the Savior's ministry,
இயேசு இரட்சகத்தினுடைய ஊழிய நாட்களில் பாவிகள் என்று அறியப்பட்ட மனிதருடன் இயேசு நேரத்தை செலவிப்பதை அப்போதிருந்த மதத்தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு பாவ நடத்தியை சகித்துக் கொள்வதாகவும் பாவத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் இருப்பதாக அவர்களுக்கு ஒரு வழி தந்திருக்கூடும். பாவுகள் மனம் திரும்பும்படியாக அவர்களை ஆக்கிரிக்குள்ளாக தீர்த்து அவர்களை பரிகசித்து அவர்களை வெட்கப்படுத்துவதுதான் சிறந்த வழி என்ன ஒருவேளை அவர்கள் நம்பியிருக்கக்கூடும். பரிசேயரும் சதுசேயரும் ஆகிய அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உணர்ந்த போது அவர் ஒரு கதை சொன்னார். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவளை ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்க விடவும் தேடித்திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டான். பல நூற்றாண்டுகளாக இந்த காணாமற் போன ஆட்டை திரும்ப கொண்டு வருவதும் இழந்தபவர்களை மீட்க கரம் நீட்டுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயலாக இந்த ஓமை பாரம்பரியமையாக ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டதாக பொருள் கூறப்பட்டுள்ளது.
I wonder if there is more to it. Is it possible that Jesus' purpose first and foremost was
இயேசுவின் முதல் முக்கியமான நோக்கம் நல்ல மேய்ப்பின் செயலை குறித்து பொறிப்பது என்பது சாத்தியமான ஒன்றா? அவர் வழிவகுப்பான பிள்ளைகள் பால் தேவனுக்குள்ள அன்பை சாட்சி கொடுப்பது சாத்தியமா? இழந்தபவர்களை பற்றி தேவன் முழுதும் அறிந்திருக்கிறார் என்பதும் அவர்களை தேடி கண்டுபிடித்து தம் கரம் நீட்டி அவர்களை மீட்டுக் கொள்வார் என்பதும் ரட்சகரின் செய்தியாக இருக்கக்கூடும் என்பதும் சாத்தியமா? இது அப்படியானால் இந்த வகையான தெய்வீக உதவியை பெற ஆடுகள் என்ன செய்ய வேண்டும்? திசைகளை வழிகாட்ட ஒரு சிக்கலான திசைமானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என ஆடுகளுக்கு தெரிந்திருப்பது தேவையான ஒன்றா? தன் நிலைமையை வரைக்கும்படி ஒரு GPS பயன்படுத்த தெரிய வேண்டுமா? உதவியை பெற உதவும் ஒரு ஆப் உருவாக்க திருமணத்தில் வேண்டுமா? நல்ல மேய்ப்பினுடைய உதவி வரும் வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவுகளை பெற்றிருப்பது என்பது ஆடுகளுக்கு தேவையா? இல்லை. ஆடுகள் நல்ல மெய்ப்பன் அவர்களை நேசிப்பதால் தெய்வீக மீட்புக்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு காணாமற் போன ஆட்டின் உண்மை மிகவும் அதிக நம்பிக்கை தரும் ஒரு வாக்கியமாக இருக்கிறது. நம் இரட்சகர் நல்ல மெய்ப்பன் நம்மை அறிந்து நேசிக்கிறாயிருக்கிறார். நீங்கள் காணாமல் போனாலும் நீங்கள் எங்கே இருக்கிற என்பதை அவர் அறிவார். உங்கள் துயரத்தையும் உங்கள் மௌனமான வேண்டுதல்களையும் உங்கள் பயங்களையும் உங்கள் கண்ணீரையும் அவர் அறிவார். உங்கள் சொந்த செலவினாலோ அல்லது உங்கள் கட்டுப்பாட்டுக்கும் மீறிய சூழ்நிலினாலோ எப்படி உங்கள் இருந்தது என்பது முக்கியமான காரியம் அல்ல. நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதுதான் முக்கியம். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிப்பதினால் அவர் உங்களை கண்டுபிடிப்பார். அவர் உங்களை தங்கள் தோளில் மேல் போட்டுக்கொண்டு மகிழ்வார். அவர் உங்களை வீட்டிற்கு கொண்டிருக்கும் போது காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று எல்லாரிடம் கூறுவார்.
You might be thinking,
இதில் என்னுடைய பொறுப்பு என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று நீங்கள் எண்ணலாம். நான் மீட்கப்பட காத்திருப்பதை காட்டிலும் அதிகம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் அவருடைய பிதா பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் திரும்ப வேண்டும் என நம் அன்பின் பிதா விரும்பினாலும் அவர் ஒருவரையும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என வற்புறுத்த மாட்டார். நம்முடைய சித்தத்தை எதிர்த்து தேவன் நம்மை மீட்க மாட்டார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் அழைப்பு மிகவும் எளிதானது. என்னிடமாய் திரும்புங்கள், என்னிடமாய் வாருங்கள், என்னை நெருங்கி சேருங்கள், நான் உங்களை நெருங்கி வருவேன். நம்மை மீட்பதை நாம் விரும்புகிறோம் என்பதை இப்படித்தான் காட்ட வேண்டும். இதற்கு சற்று விசுவாசம் தேவைப்படுகிறது. ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். இப்பொழுது உங்கள் விசுவாசத்தை காட்டாவிட்டால் நம்பிக்கையோடு தொடங்குங்கள். நீங்கள் தேவனை காண்பு சொல்ல முடியாவிடில் அவர் இருக்கிறார் என நம்புங்கள். நீங்கள் விசுவாசிக்க விருப்பப்படலாம். தொடங்குவதற்கு இது போதுமானது. இந்த நம்பிக்கையின் மேல் செயலாற்றி பரலோகப்பிதாவை நெருங்கி சேருங்கள். தேவன் தம் அன்பை, அவருடைய மீட்பு, மாற்றம் என்ற அவருடைய செயலை உங்களிடம் தொடங்க அவர் கரத்தை நீட்டுவார். அவருடைய கரத்தை நாளடைவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். அவருடைய அன்பை நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய வழியிலே நடந்து அவருடைய பாதையில் பின்பற்றிருக்கும் உங்கள் விருப்பம் நீங்கள் எடுத்து வைக்கும் விசுவாசத்தின் ஒவ்வொரு படியிலும் வளரும். இந்த விசுவாசத்தின் படிகளை நாங்கள் கீழ்ப்பிடுதல் என்று அழைக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு பிரபலமான வார்த்தை அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் கீழ்ப்பிடுதல் என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கருத்தாயிருக்கிறது. சுவிசேஷத்தின் பிரமாணங்களுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்பிடுதல் மூலம் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியின் மூலமும் எல்லா மனித குலமும் ரட்சிக்கப்படக்கூடும். நாம் விசுவாசம் அதிகரிக்கும் போது நாம் உண்மையுள்ளவர்களாயிருப்பதும் அதிகரிக்க வேண்டும். முன்பாக ட்ரெஸ்டன் நகரத்தின் அழிவு குறித்து புலம்பிய ஒரு ஜெர்மானிய எழுத்தாளரை பற்றி நான் மேற்கோள் காட்டியுள்ளேன்.
Es gibt nichts Gutes, außer man tut es. For those of you who do not speak the celestial language,
பரலோகமொழியான ஜெர்மனி மொழியை பேச அறியாதவர்களுக்கு இது இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் செய்தால் ஒழிய எதுவும் நல்லதில்லை. நீங்களும் நானும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து மிகவும் திறமையாக பேசலாம். மதம், சபை சம்பந்தமான நம்முடைய அறிவார்ந்த விளக்கங்களின் மூலம் மற்றவர்களை கவரலாம். நாம் மதத்தை பற்றிய வீணான நம் வார்த்தைகளை பேசி நம் பரலோக மாளிகை குறித்து கனவு காணலாம். நாம் வாழும் விதத்தை நம் விசுவாசம் மாற்றாவிட்டால், நம் தினசரி முடிவுகளை நம் நம்பிக்கைகள் பாதிக்காவிட்டால், நம் மதம் என்பது வீணான ஒன்றாயிருக்கும். நம் விசுவாசம் சாகாமல் இருந்தால் அது நன்றாக இருக்கவில்லை. அது இன்னும் இறந்துவிட்டு காணாமல் போகக்கூடிய ஆபத்தில் இருக்கிறதாய் உள்ளது. கீழ்ப்பிடுதல் என்பது விசுவாசத்தின் இரத்த ஓட்டமாயிருக்கிறது. இந்த கீழ்ப்பிடுதல் மூலமாகத்தான் நாம் நம் ஆத்துமாக்களுக்கு ஒளியை சேர்க்கிறோம். சில சமயங்களில் நாம் கீழ்ப்பிடுதலை தவறாக புரிந்து கொள்கிறோம். கீழ்ப்பிடுதல் என்பது ஒரு முடிவான ஒன்றல்ல, அது ஒரு முடிவிற்கு வழியாயிருக்கிறது. சில நேரங்களில் மனம் திரும்பும்படி கண்டிப்பான கட்டளை தரப்படுகிறது என்பதில் சந்தேகத்திற்கிடமில்லை.
In an effort to shape those we love through constant heeding and repeated battering into holier heavenly matter. No doubt about it, there are times when we need a stern call to repentance. Certainly, there are some who may be reached only in this manner. But perhaps...
Now, ஏன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை விளக்க வேறொருவமே கூறலாம். நாம் யாராக இருக்கிறோம் என்பதை விட்டுவிட்டு நம்முடைய ஆத்துமாக்களை வளைத்து முறுக்கி உடைத்து நாம் அல்லாத ஒன்றாக நம்மை செய்வது கீழ்ப்படுதல் ஒரு செயல் அல்ல. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு செயலாகவே இருக்கிறது.
What we truly are made of.
நாம் சர்வமுள்ள தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமது பரமபிதாவாக இருக்கிறார். நாம் உண்மையாகவே அவருடைய ஆவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் மிகவும் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேறப்பட்டதான ஒரு தெய்வீக பொருளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறாக நமக்குள் நாம் தெய்வீகமான இயல்புகளை உடையவர்களாக இருக்கிறோம். இவ்வுலகில் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் கரைப்பட்ட பரிசுத்தமான அல்லாத தூய்மையற்ற காரியங்களால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அஸ்தமான காரியங்கள் நம் ஆத்மாக்களை கரைப்படுத்தி நம்முடைய பிறப்பின் உரிமைகளையும் நோக்கத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்து ஏற்பதை கடினமான ஒரு காரியமாக செய்கிறது. நாம் யார் என்பதை இந்த விதமான காரியங்களால் மாற்ற இயலாது. நம்முடைய இயற்கையான தெய்வீக குணங்கள் நிலைத்திருக்கிறது. நாம் நம் இருதயங்களை சாய்த்து நம் பிரியமான இரட்சகரின் சீஷராக அடியெடுத்து வைக்கும்போது அதிசயமான ஒன்று நடக்கிறது. தேவனுடைய அன்பு நம் இருதயங்களை நிரப்புகிறது. சத்தியத்தின் ஒளி நம் மனங்களை நிரப்புகிறது. பாவம் செய்ய விருப்பம் அற்றவர்களாகிறோம். நாம் இருளில் இனிமேலும் நடக்க விரும்புவதில்லை.
And we do not want to walk any longer in darkness. We come to see obedience.
கீழ்ப்படிதலை தண்டனையாக எண்ணாமல் அது நம்முடைய தெய்வீக முடிவிற்கு நம்மை கொண்டு செல்லும் ஒரு பாதையாக கருதுகிறோம். மெதுவாக கரைகள் திரைகள் இவ்வுலகத்தின் தடைகள் எல்லாம் நீங்கி போகின்றன. முடிவாக நம்முள் உள்ள விலை மதிப்பில்லாத பரலோக ஜீவியின் நித்திய ஒளி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு ஒரு நன்மையின் ஒளி நம்முடைய இயல்பாய் மாறுகிறது.
An radiance of goodness becomes our nature. My dear
சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார் என்பதற்கு நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் மீட்கப்பட தகுதியானவர்கள் என அவரை காண்கிறார். உங்கள் வாழ்க்கை பாழ்பட்டதாக நீங்கள் உணரலாம். நீங்கள் பாவம் செய்திருக்கலாம். நீங்கள் அச்சம் கோபம் வருத்தமுடையவர்களாயும் சந்தேகத்தால் துன்புறவர்களாகவும் இருக்கலாம். நல்ல மெய்ப்பெண் காணாமல் போன தன் ஆடுகளை கண்டுபிடித்தது போல உங்கள் இருதயங்களை உலக இரட்சகரிடம் ஏறிருப்பீர்கள் எனில் அவர் உங்களை கண்டுபிடிப்பார். அவர் உங்களை தங்கள் தோள் மேல் சுமந்து செல்வார். அவர் உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்வார். நிலையற்ற வாழ்வுடைய மனித கரங்கள் ஒரு பாழந்த கற்கோவியலை ஒரு அழகான ஒரு ஆராதனை சிலமாக மாற்ற முடியும் எனில் நம் அன்பின் பரமபிதா நம்மையும் திரும்ப கட்டுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நாம் இருந்ததை காட்டிலும் மேலானதாக நம் கற்பனை கிட்டாத மேலானதாக நம்மை கட்டுவார் என்பது அவருடைய திட்டமாயிருக்கிறது. சீஷத்துவத்தின் ஒவ்வொரு விசுவாசப்படியிலும் நாம் நித்திய மகிமையுள்ள அளவற்ற மகிழ்ச்சியுள்ள ஜீவிகளாக வளர்வது அவருடைய திட்டமாயிருக்கிறது.
Grow into the beings of eternal glory and infinite joy we were designed to become. This is my
என்னுடைய சாட்சியாயும் விசுவாசம் நிரம்பிய தாழ்மையான ஜெபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமீன்.